வேதத்தில் இருந்து இவனுடைய வார்த்தை சொல்லுகிற காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 14:12. நீதிமொழிகள் 14:12.
மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள்.
16:25.
மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள்.
பாருங்கள், இதில் சொல்லப்பட்டது மனிதனுக்கு செம்மையாய் அல்லது சரியாய் தோன்றுகிற வழி உண்டு, ஆனால் அவைகள் என்னது? மரணத்தின் வழிகள். வேதத்திலே ரெண்டு காரியத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வழியும் மனுஷனுடைய வழியும் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய வழியில் நடந்து என்ன நடந்ததென்றும், தேவனுடைய வழியில் நடந்து என்ன நடந்ததென்றையும் வேதத்திலே சொல்லிவிருக்கிறார். அப்ப தெரிந்து கொள்கிற காரியத்தை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சில நேரம் நாம் செய்வது நமக்கு சரியா இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு சரியா இருக்கிறதை நாங்கள் பார்க்க வேண்டும். அது வேதத்தில் இருந்தால் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே வேதத்திலே ரெண்டு காரியங்களை குறித்து கிட்டத்தட்ட 3-5 குறிப்புகளை வைத்து பார்த்து, வேதத்திலே இப்படியான காரியங்கள் நடந்து தேவ வழியிலே நடந்த தேவ மனுஷர்களை குறித்தும், தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷர்கள் தன் சுய வழியிலே மனுஷனுக்கு சரியாய் மனிதனுக்கு சரியான வழியாய் தோன்ற வழியில் நடந்து அவளுக்கு வந்த பாதிப்பை குறித்து பார்த்து தேவசோமத்திலே செபித்து நாம் கடன் செல்ல போகிறோம். ஆகவே வேதத்திலே முதலாவது மனிதன் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து பார்த்து நாம் கடன் செல்ல போகிறோம். எல்லாருமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகம புஸ்தகம் 14:14 ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. இவர் தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன். 12 பார்த்தால் தேவனால் அழைக்கப்படுகிறார். இவர் எப்படி இருந்தார், எப்படியாய் வாழ்ந்தார், என்ன செய்து கொண்டிருந்தார் என்ற காரியங்களை குறித்து நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட மனிதன் தேவனுடைய அழைப்பை பெற்று வரும்போது அவரை தேவன் கர்த்தர் என்று மாற்றினான். அவர் அறிந்தார் அவருடைய பெயர் ஆபிரகாம். அவே இந்த ஆபிரகாம் வந்த காரியத்தை குறித்து பார்த்தால், ஆபிரகாமை தேவன் அழைத்தார், லோத்தை அழைக்கவில்லை. ஆனால் லோத்தும் அவரோடு கூட வந்தார். சரி, வந்தார். வந்த வேளையிலே அவர்கள் பல்கி பெருகி ஆடுகள் மாடுகள் மந்தைகள் எல்லாம் பெருகிட்டு அந்த பூமி தாங்கக்கூடாத நிலைமையில் இருந்தது. அப்படியா இருந்தபோது அங்கே ஆபிரகாமின் மேய்ப்பெருக்கும் லோத்தின் மேய்ப்பெருக்கும் அங்கே என்ன நடக்கிறது? வாக்குவாதம் வருகிறது. வந்தபோது ஆபிரகாம் சொல்லுகிறான் லோத்தை கூப்பிட்டு, லோத்துவே நாம் சகோதரர், எங்களுக்கிலே வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்லி போட்டு அவர் சொல்லுற ஒரு காரியம், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போறேன், நீ இந்த காரியத்தை தெரிந்து கொள் என்று சொல்லி போட்டப்படுகிறது. லோத்து ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டான். ஆபிரகாம் இந்த வழியிலே போகிறான். போய் இப்படியாய் அவன் சோதோம் குமராவை தெரிந்து கொண்டு அங்கே வாழ்ந்து வருகையிலே 5 ராஜாக்கள் கூடி சோதோம் குமராவை கிடித்து அங்குள்ள மக்கள் எல்லாரையும், லோத்துவையும் அவருடைய மனைவியையும் பிள்ளைகளையும் அங்குள்ள எல்லாவற்றையும் அவர்கள் சூறையாடி சென்று விட்டார்கள். இதை ஒருவர் தப்பி வந்து ஆபிரகாமுக்கு உம்முடைய தம்பி லோத்துவும் இப்படி பிடிபட்டு போய்விட்டார் என்று சொன்ன போது ஆபிரகாமுக்கு பெரிய போர்வினே இல்ல, ஆனா அவனுக்கு இருந்தது 318 பேர். தெரிவு செய்து கொண்டு போகிறான். 5 ராஜாக்கள் சேர்ந்து பிடிச்ச இடத்தை இவன் 318 போய் இரவுல பவுஞ்சு பஞ்சாக விழுந்து அவருடைய வெண்டு லோத்துவையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சோதம் குமரால் உள்ள எல்லா பொருட்களையும் எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொண்டு இரவு முழுக்க போராடி அவர்களை எதிர்த்து வெட்டிக்கொண்டு வருகிறான். அப்படியா வரும்போதுதான் ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 14:18-19 நாங்கள் வாசிக்க கேட்போம்.
அந்தியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலோமோன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக.
ஆமே. இவனாலும் ஆபிரகாம் அறிஞ்ச யார் என்று? கர்த்தர் என்று மட்டும்தான் அறிஞ்சிருந்தான். இந்த மேற்குதே அவன் இரவு முழுக்க போராடி ஜபித்த வேளையிலே நல்லொரு காரியம் செய்கிறான். அப்பமும் திராட்சசம் கொடுத்து முதல் அவனுடைய சரித்துக்கு தேவையை சந்தித்து அடுத்தது ஒரு காரியத்தை அவன் அங்கே சொல்லுகிறார். இந்த மேற்கிதே என்று பார்த்தால் அவன் தாய் தோப்பன் நச்சவன் யார் பரம்பரை ஒன்றும் தெரியாது. திடீரென்று தான் இந்த இடத்துல வருகிறார். இவரை குறித்து சொல்லப்பட்டது இவன் ஆசாரியன், அடுத்தது சாலமேனின் ராஜா. அந்த நாட்களே ராஜாவா இருக்கிறவன் ஆசாரியன் இருக்க முடியாது, ஆசாரியா இருக்கிறவன் ராஜாவா இருக்க முடியாது. இதுதான் வேதத்தில் உள்ள சட்டம். என்னன்னு சொன்னால் சவுல் ராஜாவா தான் இருந்தான், சாமுவேல் தான் எல்லாத்தையும் பழியிட்டு ஆசாரியனா இருந்தான். ஒரு கட்டத்திலே சவுல் வந்து 7 காத்திருக்கிறான். அங்க வந்தபோது சாமுவேல் வர பிந்தின போது சாமுவேலின் வேலையை ராஜா செய்தான். சாமுவேல் வந்து கேட்கிறான், புத்தியினமாய் இந்த காரியத்தை நீ செய்தா, உன் ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்க பாருங்கள் எவ்வளவு ஆபத்தான். இன்னொரு ராஜா இருக்கிறார், அவர் உசிய ராஜா. 4 பார்த்தார், இது நான் சொன்ன சாமுவேல் இருக்கிறது. 4 பார்த்தால் உசிய ராஜா அவன் 16 ராஜாவான. தாப்பன் செய்த எல்லா காரியத்தையும் விட அவன் தேவனுக்கு செம்மையானதை சரியானதை தேவனுக்கு விருப்பமான காரியங்களை எல்லாவற்றையும் செய்து கொண்டு வந்தான். 52 தேசத்தை அரசான் இருக்கிறான். ஆனால் அவன் வந்து எல்லாவற்றையும் கைப்பற்றி எல்லாவற்றையும் வந்தபோது அவனிடத்தில் பெருமை மேற்கொண்டு அவன் சொல்லுகிறான், தேவனுடைய ராஜாவா இருக்க விட செய்த காரியத்தை எல்லா காரியத்தையும் நல்லா செய்தான். ஆனால் அவன் செய்த காரியம் ஆசாரியன் வேலையை செய்ய போய் 80 ஆசாரிகள் அவனை தடை செய்தார்கள். மனதிலே அவனுடைய வயச வசனம் சொல்லுகிற நான் புத்தகத்திலே அவன் இதயத்திலே மீட்டிமை கொண்டு இந்த காரியத்தை அவன் செய்தார். 80 பேர் பராக்கிரமசாலி ஆசாரியர்கள் தடுத்தும் அவன் கேட்கல, போய் செய்தான். தூபத்தை காட்டுற வேளையிலே நெற்றியிலே குஷ்டரோகம், அவனுடைய சரத்தில் பார்த்தா அவன் வாழ்நாள் எல்லாம் தனியாய்ந்து குஷ்டரோகியை மறைத்தான். ஆனால் பாருங்கள், ராஜாவா இருக்கிறவன் ஆசாரியனம் இருக்கிறது, ஆசாரியன் ராஜா. ஆனால் அந்த மேற்கு தேசத்தை குறித்து பார்த்தா அவன் ராஜாவாகவும் இருந்திருக்கான், ஆசாரியனமா இருந்திருக்கான். பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். இந்த மேற்கு தேசத்தை குறித்து 300 சங்கத்திலே இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. எபிரேயர்களின் நிருபத்திலே பார்த்தால் இவரை குறித்தும் இந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். சரி, இவ்வளவு காரியத்தையும் எபிரேயருக்கு 5 அதிகாரத்திலே பார்த்தால், 6 வசனத்திலே பார்த்தால் இந்த காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டது. ஆக இவரை குறித்து சொல்லப்பட்டது உன்னதமான ராஜாவும் ஆசாரியனும் சாலமேனின் ராஜா மேற்குதே. சரி, மேற்குதை குறித்து நாங்கள் பார்க்கவில்லை. இந்த மேற்குதேஸ் வந்து இந்த ஆபிராமுக்கு சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இதுவரையும் கர்த்தர் என்று சொன்னவன் அவர் சொல்லுகிறான் 19 அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். பாருங்கள், இதுதான் நாம் ஒருவருக்கொருவர் விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஒருவருக்கொருவர் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம். அவர்களை கதைக்கும் போது அவர்களை பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாய் நாம் கதைக்கிறோமா? அவன் களைச்சு போ வர்றான், அப்பா திராட்சியம் கொடுக்கிறான், அடுத்த ஒரு காரியம் சொல்றான், வானத்தையும் பூமியையும் உடைய தேவன் என்று ஆபிராமுக்கு சொல்லுகிறான். இப்ப இதுதான் எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு காரியம். நான் யாரோடு பழகினாலும் யாரோடு கைத்தாலும் இந்த காரியத்திலே சொல்லவன். நாங்கள் என்ன செய்கிறோம்? அவனுக்கு களைச்சுப்ப வரைக்கும் திராட்சியம் அப்பவும் கொடுத்துட்டு டக்குன்னு என்ன செய்வோம்? சபையில் ஒரு சின்ன ஒரு காரியத்தை, இல்ல சபையில் உள்ள ஒரு பாஸ்டர், இல்ல வேலை ஊழியர் ஒருவரை குறித்து என்ன செய்யறோம்? விதைச்சு விட்டுறோம். அப்ப என்ன செய்யறோம்? பக்திய கெடுத்து விடு. அது மட்டும் இல்ல, அந்த ஊழியக்காரன் ஆபிரகாம் இந்த காரியத்தை குறித்து நான் வயத்திலே பார்த்தபோது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவன் எப்படியாய் காரியத்தை செய்திருக்கிறான் பாருங்கள். இந்த இவன் இப்படியான காரியத்தை வானத்தையும் பூமியை உடையவர் என்று சொன்னபோது, இந்த காரியத்தை சொன்னபோது அவன் சொல்லுகிறான் சோதமின் ராஜா என்ன காரியத்தை சொல்லுகிறான் பாருங்கள். இது அதே 14 22-23 நாங்கள் வாசிக்க கேட்போம்.
அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சாட்டியாயிலும் பாதரட்சையின் வாரியாகிலும் உமக்கு உடையவர்களில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன்.
பாருங்கள், அவன் சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு மேற்கிட்ட சொன்ன உடனே அவன் வருகிற காரியங்கள் பாருங்கள், வானத்தையும் பூமியை உடைய தேவனிடத்தில் கையை நீட்டுகிறேன். நீ பொருளை தந்து அவன் கேட்கிறான் சலமேன் ராஜா, மக்களை எனக்கு தாரும் பொருட்களை நீ எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். நாங்க என்ன செய்வோம்? ஆஹா வாச்சு எடுத்துக்கொள்ளும். ஆனா அவன் சொல்லுகிறான், நீ சொன்ன ஒரு காரியம், வானத்தையும் பூமியை உடைய தேவன் என்னை அழைத்திருக்கிறார், என்னை இதுவரை நடத்தி வந்திருக்கிறார், இப்படி ஆடு மாடுகளா பெருக்க பண்ணிருக்கிறார், ஆகவே நீ பொருளை தந்து நான் ஐஸ்வர்யவான் என்று மற்ற சொல்லாதபடி அவன் என்ன சொல்லுகிறான்? ஒரு வாரின் சுரட்டி ஆகலாம், ஒரு போட்டிருக்கிற சப்பாத்தின் வாரையாவது நான் உம்மிடந்து எடுத்துக்கொள்ளவே மாட்டேன், நான் வானத்தையும் பூமியை உடைய தேவனை நோக்கி என் கைகளை ஏறெடுக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். இது எங்கள் வாழ்க்கையிலே வரவேன் இல்லது எது வருது, நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டிய காரியமாய் இருக்கிறது. சரி, இந்த இவரை குறித்து பார்த்தால் வானத்தையும் உடைய தேவனாய் இயங்கிருக்கிறார் என்று சொன்னால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. இன்னுமா பார்த்தால் 121 சங்கீதத்திலே வானத்தையும் பூமியை உண்டாக்கின உன்னதமான கர்த்தர், வானத்தில் அவர் வரப்போகிற ரகசிய வருகையில் வானத்திலான் அநேக அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கப்போகுது. 7 தூதர்கள், 7 கலசங்கள் வெளிப்படுத்த புத்தகத்தில் வாசிப்பத எல்லா காரியமும் நடக்க போற காரியம் இதிலேதான். என்றால் அவர் அதை உண்டாக்கினவர். அது மாத்திரமில்ல, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. மத்திய மார்க்கிலே பார்த்தால் பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படி எல்லா நிதியும் நிறைவேற்ற ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின போடுது, பரிசுத்த ஆவியான ஒரு பிராய் போல் வந்து இறங்கினார். அப்போது என்ன நடந்தது? வானத்தினது சத்தம், இவர் என்னுடைய நேச குமார். வானத்தினால் நிக்கால சத்தம் கேட்கப்படுறது. ஆகவே நாம் வானத்துக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே ஒருபோதும் அவர் கைவிட்டதாக வேதத்திலே இல்லை தன்னுடைய பிள்ளைகளை. அடுத்தது இந்த ஆபிராமை குறித்து நாம் பார்த்தால் அங்க ஒரு காரியத்தை கொடுக்கிறார். இவனிடத்திலே ஒரு குறை இருக்கிறது. 12 அதிகாரத்திலே அழைத்த தேவன் இவனிடத்திலே ஒரு பெரிதான குறை இருக்கிறது. என்னன்னு சொன்னால் பிள்ளை அற்றவனாய் அவன் இருந்தான். அப்படியா இருக்கும்போது ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி ஒரு மகனை கொடுத்திருக்கிறார். அவன் வளர்ந்து வருகிறான், அவன் ஈசாக்கு. சரி, அந்த ஈசாக்கு வளர்ந்து வரும்போது அதுக்கு முதல் இந்த ஈசாக்கு ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். பெண் பார்க்க போறதுக்கு முதல் ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் அந்த ஆபிரகாம் என்றார், என் வீட்டிலே மூத்தவனும் தேவனுக்கு உகந்த பயப்படுற ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், எல்லாவற்றுக்கும் அதிகாரியா இருக்கிறான். அவருடைய பேர் எலியேசர் என்று சொல்லுகிறார். அந்த எலியேசரை குறித்து அவன் சொல்லுகிற காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தால் அங்கேயும் இந்த காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. 24 அதிகாரம் ஆதியாகமம் 24 அதிகாரம் அதிகாரத்திலே பார்த்தால் இந்த எலியேசரும் தேவனை ஆராதிக்கிற பாருங்கள், அவன் மூத்த ஊழியன், என்னுடைய தேவனுடைய பிள்ளை என்று சொல்லும் போது அங்க ஒரு அந்த எலியேசர் செய்கிற காரியம் என்னன்னு சொன்னால், அவர் எலியேசர் என்ன செய்கிறார் சொன்னால் தன்னை பெண் பார்க்கும்படி அங்கே அனுப்ப போகிறார். அப்படி அனுப்பும் போது அவரை சொல்றன, இந்த காணாறு இடத்திலே நான் பெண் கொள்ளாமல் என் இனத்தார் இடத்திலே நான் பெண் கொள்ள வேண்டும், ஆகவே உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவனோடு ஒட்டங்களையும் அவரோடு சேர்ந்து சவர்களையும் அங்கே அனுப்புறது குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அப்படி அனுப்பும் போது அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். பாருங்கள், 24 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 24 அதிகாரம் 4 வசனம்,
நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு
தேவனுமான என்ன சொல்றார் ஆபிரகாம் மேற்கே சொன்ன காரியத்தை இங்கே யாருக்கு சொல்றார், தன் எலியேசருக்கு சொல்றார். பாருங்கள், வானத்துக்கு தேவனும்
பூமிக்கு தேவனுமாய்
இருக்கிற கர்த்தராகிய இயேசுக்கு
கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி உன் கையை என் தொடையின்கள் வை என்றான்.
பாருங்க, இந்த தேசத்தில் பெண்கள் கூடாது. அவன் எங்கே செல்கிறான், தன் இனத்தாரிடத்துக்கு அனுப்பும்படி அங்கே செல்லுகிறான். அப்படி செல்லும் போது கூட இவன் ஒரு காரியத்தை செய்கிறான். என்னன்னு சொன்னால் இவன் தேவனுடைய மனுஷன், தேவனை ஆராதிக்க துதிப்பதுதான் இந்த எலியேசர். பாருங்கள், ஆபிரகாமோடு இருந்தவன் எப்படி இருக்கிறான் குறித்து நாங்கள் பார்க்க வேண்டும். என்ன 26 வசனம் 27 வசனம் பாருங்க என்ன நடக்குது.
அப்பொழுது அந்த மனிதன் தலையை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு
பாருங்க என்ன செய்கிறான், அங்கு தேவன் சொன்ன காரியத்தை அங்கு அவன் செய்து போட்டு ஒரு காரியத்தை செய்கிறான். ஆறு எனக்கு தண்ணீர் கேட்கும் போது உமக்கும் அதே நேரத்தில் என் ஒட்டகங்களுக்கும். ஹலோ, ஒட்டகங்கள், 7 ஒட்டகங்கள் வனாந்திரத்தில் பிராணிச்சல ஒட்டகத்தை தான் வச்சுப்பேன். அது தண்ணீரை அப்படி தேக்கி வச்சிருக்குமா, ஒட்டத்துக்கு தண்ணி வாக்குறேன்டா ஏழுமான காரியமா, 7 ஒட்டகங்கள். அவருக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு தாகத்துக்கு தண்ணி குளிக்கிறது சுகமான வேலை, ஆனா 7 ஒட்டகங்களுக்கும் அவள் தண்ணி வாத்திருக்கிறார். இதைத்தான் அவன் விரும்பினான். இப்படி யார் சொல்லுகிறாரோ அவரே என் எஜமானுக்கு மகனுடைய மனைவியா இருக்க வேண்டும், அதே உறவினராக இருக்க வேண்டும் என்று அவன் தேவனிடம் வேண்டுகிறான். உடனே அவன் என்ன செய்கிறான், அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். அப்ப இது நாம் எங்களுக்கு தேவையான ஒரு காரியம். 31 வசனத்தை பாருங்கள்,
அப்பொழுது அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும்.
ஆர் சொல்றது, ஆறு சொல்றது, அண்ணன் ஆறு தெரியுமா, லாபான், யாக்கோபின் மாமா லாபான் சொல்லுகிறான், கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரமெண்டு அவரை கூப்பிடுறார். பாருங்க,
நீர் வெளியே நிற்பானே.
காணும் 44 எல்லாத்தையும் எடுக்கிறது. 44 வசனம்,
நீ குடி என்றும் ஒட்டகங்களுக்கு மொண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே, கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரியாக வேண்டும் என்று
அவன் நியமிக்கிறான். என்னத்தை நினைக்கிறான்? அப்படியா நியமித்து போட்டு 48 வசனம்,
தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு.
தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். தேவன் இப்படி செய்தான் என்று சொல்லி அவன் நன்றி சொல்ற காரியங்களை குறித்து பார்க்கிறோம். உலகத்தில் பார்த்ததுல ரச்சிக்கப்பட்ட இத்தனை வருடங்கள்ல நாம் பார்த்த ஒரே ஒரு காரியம், விசுவாசிகள் மத்தியில நன்றிய காணவில்லை. நன்றி இல்லா தன்மையை தான் நான் பார்த்திருக்கேன். எத்தனையோ பேர் நன்றி இல்லா தன்மை, தேவனுக்கு நன்றி இல்லா தன்மை. ஆனால் இந்த எலியேசர் எப்படி சொல்லுகிறான்? தேவனுக்கு முன்பாக பணிந்து கொண்டு தேவனை தொழுது கொள்கிறான். ஆண்டவர் இப்படி செய்ததற்காக சோத்திரம் என்று சொல்லுகிறான். ஆபிராமோடு இருந்தவன், ஆபிராம் செய்கிற காரியத்தை பார்த்தவன், அதே காரியத்தை இவன் இன்னிடத்தில் போயும் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். 50 வசனம்
பார்த்தீங்களா? அப்பொழுது லாவானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலன் புலன் ஒன்றும் சொல்லக்கூடாது.
இது கர்த்தரால் வந்தது. கர்த்தரை அறியாதவன், தேவனை அறியாதவன் ஒரு விக்கிரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கான். அவன் சொல்லுகிறான், இது கர்த்தரால் ஆசிக்கப்பட்ட உள்ளே வாரம், இது கர்த்தரால் உண்டானது என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லத்தக்கதா இந்த எலியேசர் நடந்திருக்கிறான். நாம் இப்படி நடக்கிறோம். 52
இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்துக் கொண்டு போம் என்றார்கள்.
பாருங்கள் எப்படியா நடக்குது காரியங்கள் பாருங்கள். அவன் தேவனை பணிந்து கொண்டு தேவனுடைய காரியத்தை செய்யும் போது எல்லா காரியத்தையும் தேவன் பாக்கிய பண்ணுகிறான். அவன் எந்த இடத்திலும் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவரை இருக்கிறான். 56
அதற்கு அவன் கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க, நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான்.
அதற்கு அவன் கர்த்தர் என் பிரயாணத்தை என்ன செய்தார்? வாய்க்க பண்ணி இருக்கிறார். இப்படி ரெபேக்காளை சந்திக்க வைத்து இருக்கிறார். ரெபேக்காள் மூலம் என் எஜமானுக்கு ஏற்ற பொம்பளையை செய்திருக்கிறார். நான் கூட்டிக் கொண்டு போக போறேன், நீங்கள் தடை செய்ய வேண்டாம் என்று எல்லாம் கர்த்தரால் என்று தேவனை மயப்படுத்துவதை குறித்து பார்க்கிறோம். ஆபிராமை குறித்து பார்க்கும்போது வானத்தையும் பூமியை உடைய தேவன் என்று மேல்கே சொன்னதுபடி அவன் சொல்லுகிறான். அவன் இவரிடத்திலே ஒரு காரியத்தை செய்யும்போது தடயங்கள் வைத்து சத்தியம் பண்ணும்போது வானத்தை உண்டாக்கின தேவனால், பூமியை உண்டாக்கின தேவனால் என்று சொல்லுகிறான். இந்த எலியேசரை பார்த்தால் எல்லாவற்றுக்கும் தேவனை ஆராய்ந்து துதிக்கிறதை, நன்றி சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாமும் கூட நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். சரி, இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். இதே அதிகார ஆதிகாம புத்தகத்திலே லோத்தை நான் முதலில் சொன்னேன். லோத்தை தெரிந்து கொள்ளவில்லை, ஆபிராமை தெரிந்து கொண்டார். ஆனால் லோத்துக்கு மந்தைக்கும் இவருடைய மந்தைக்கும் என்ன நடந்தது? வாக்குவாதம் உண்டது. அப்ப ஆபிராம் சொன்னா, நீ வலது பக்கம் போறான், இடது பக்கம் போறான், இடது பக்கம் போறான், வலது பக்கம் போறான். அப்போது லோத்து தெரிந்து கொண்ட ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு காட்டி, அதனால் வந்த காரியத்தை குறித்து நாங்கள் இவ்வளவு நேரம் ஆபிராமை குறித்து பார்த்தோம், எலியேசரை குறித்து பார்த்தோம். ஆபிராம் வானத்தையும் பூமியும் உடையவர் என்று மேல்கிதே சொன்னதிலிருந்து அவன் அவரையே நோக்கி பார்த்தான். நிச்சயமாகவே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அடுத்தது ஒரு மனிதனை குறித்து பார்க்க போகிறோம். அந்த லோத்துவ திருத்தி ஆதியாம புஸ்தகம் 13:10 நாங்கள் வாசிப்போம். ஆதியாம் 13:10.
அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சபம் பூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும்.
இது போல இருந்தது லோத்துக்கு என்ன மாதிரி தெரிஞ்சாது?
கர்த்தருடைய தோட்டத்தை
செழிப்பை கண்டு நான் கர்த்தருடைய தோட்டம் நினைக்க கூடாது. அப்புறம் சொன்னா, நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா நான் வரல. ஏன்னா வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் என்னுடைய தேவன் என்ன ஆசீர்வதிக்கிறது என்னோட இருக்கான். ஆனா லோத்து என்ன செய்தா, இவனோட வந்தான், பெருகிச்சு, மந்தையெல்லாம் வளர்ந்தது. ஆனா இவன் தெரிவித்த காரியம் என்ன, கர்த்தருடைய தோட்டத்தை போல, கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது. ஜாக்கிரதை, கவனம். அடுத்தது என்ன சொல்லுற,
எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது.
எகிப்து தேசத்தை எங்க இருந்து வந்தா அவங்க, எகிப்து எகிப்துன்னு சொன்னா பாவத்தை குறிக்கிறது. சோதோம் கொமோரா உள்ளேண்டு இல்லேண்டு தேவன் அழிக்க போற இடம், அதைத்தான் லோத்து தெரிவு செய்கிறான். கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இருந்தது. இன்றைக்கு நாம் இதை தெரிவு செய்கிறோம், லோத்தை போல செழிப்பை தெரிவு செய்தால் அது ஆபத்தில்லா முடியும். அதுதான் நான் காட்டப்போகிறேன். ஆகவே இப்படியான காரியம் வரும்போது ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றார், நான் சோதோமை அழிக்க போகிறேன். ஆபிரகாம் தேவர் சமத்தில் நிற்கிறான், 50 நீதிமான் அழிப்பீரோ, 5 குறைய 45 பேர் அழிப்பீரோ, பிறகு 40, பிறகு 30, பிறகு 20, பிறகு 10. அப்ப லோத்து மனைவி ரெண்டு பிள்ளைகள் 4 பேர், கடைசி 10 அவன் போய் ஒருவராவது ஆயுதப்படுத்திப்பான அவன் ஜெயிச்சான். மருமகள் ரெண்டு பேரையும் சேர்த்தா 6, இன்னும் ரெண்டு பேரும் இவர்கள் ஆதாயப்படுத்திருந்தால் என்றுதான் அவன் ஜெயிச்சான். 10 பேரை கொடுத்து 10 பேர் மீது அழிப்பீரோண்டு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த காரியத்திலே, தேவத்தூரில் அனுப்பி 16 வசனம் பாருங்கள், 19:16.
அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள்.
பாருங்க, அவள் தாமதித்துக் கொண்டிருக்கிறான். அக்னியால் அழிக்க போறார் சோதோம. நீ சோதோம் இருந்து போ, தேவனுடைய கிருபை பெற்றது. இன்னொரு பார்த்தா லோத்து நீதிமான் என்று சொல்லப்படுது. அப்ப லோத்தையும் மனைவியையும் இரண்டு பிள்ளைகளையும் அவர் தாமதிக்கின்ற தேவ தூதர்கள் 4 பேரிட்ட கையையும் பிடிச்சு கொண்டு என்ன செய்கிறார்கள், இழுத்து கொண்டு போறார்கள். தாமதிக்கிறான், இவர்களை விட்டு போக விருப்பம் இல்லை. முதலில் தரிசனம் தான், கத்தர தோட்டத்தை போலவும் எகிப்து அந்த இது காரியங்களை விட்டு போக விருப்பம் இல்லை. அது மட்டுமல்ல, அவர் சொல்ற உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. அப்ப கேக்குறான், அந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொல்ற. அவன் சொல்றான், எனக்கு இது வயது போயிட்டு இருக்கு, என்னால ஏழுதில்ல, மலைக்கு ஓடி போக முடியல, இந்த பக்கத்துல ஊருக்கு சின்ன ஊரா இருக்கு, நான் அங்க போறேன். அப்பதான் ஆண்டவர் அந்த தேவதூதர் சார், இவனுக்கு அனுகிரகம் பண்ணுகிறேன், இதை அழிக்காதபடி கெதியா ஓடிப்போ, ஓடிப்போன்னு சொல்லுங்க 4 பேரும், பின்னிட்டு பாராதே. ஒரே ஒரு கட்டர் ஆதாமை உருவாக்கி விட்டு ஒரே ஒரு கட்டர் தான் கொடுத்த, பழத்தை புசியாதே, புசிக்கினாலே நீ சாவே சாவாய், புசித்தான் பாவம் வந்தது. எவ்வளவு சாப்பிட்டா எவ்வளவு சாப்பிட்டு கொடுத்த கணவனுக்கு, ஆஹா அவர் ஒன்றும் கடையில் சாப்பிட்ட சரி, ரெண்டு பேரும் ஏதன் தொட்டத்துல இருந்து விரட்டப்பட்ட ஒரே ஒரு கட்டல, பின்னிட்டு பாராதே. அவர் சம்பாதித்த பொருள், சம்பாதித்த வீடு, பொருட்கள், காணிகள் எல்லாவற்றையும் விட்டுதான் போறான். ஓடிப்போ, பின்னிட்டு பாருங்க. 4 பேரும் போனா பேர் கொடுக்க, லோத்தின் மனைவி என்ன இருக்கு, லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்தா உப்பு தூணானா. சோதோமரா அக்னியா இறக்கப்பட்டு அதான் இன்றைக்கு உப்பு கடலாய், சவக்கடலாய் இருக்கிறான். இன்றைக்கும் அவளோட உருவம் உப்பு துணாபடியால் உப்பு கடல இருக்கிறது என்று டச்சிலே இருந்த ஒரு பைபிள்ல ஒரு பேப்பர்ல இந்த காரியத்தை அவர் எழுதியிருக்கார். டச் தெரிஞ்சவர்கள் வாசிக்க வேண்டும் என்றால் வந்து வாசிக்கணும். இது சொல்லப்படும், இதுதான் அந்த சோதோம் குமரா அக்னியா இறைக்கப்பட்ட அந்த அக்னியால் இறைஞ்ச சவக்கடல். லோத்தின் மனைவி பின்னிட்டு போனது சூனாய் இன்னும் இருக்கிறதாக சிஞ்சானிகள் கண்டுபிடிச்சிருக்காள். நீங்க வேணுமெண்டா லிச்சில் இது வேணுமெண்டா நீங்க வாசிங்க இல்ல கோப்பி வேணுமெண்டா உங்களுக்கு தரலாம். அதுல போட்டிருக்கு சோதன் அண்ட் உன் குமரா. பின்னிட்டு பார்த்தால் 34 இன்றைக்கும் சாட்சி பெறுறது. லோத்து தெரிவு செய்து போல நாம் தெரிவு செய்வோனால் கத்தரின் தோட்டத்தை போல எகிப்துக்கு நாங்கள் திரும்பிவோம் என்றால் லோத்து மனைவி திரும்பி துப்பு தோணால் போல நாமும் போயிட்டாதபடி ஜாக்கிரத இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, இந்த லோத்து சோதங்குமரை தெரிவு செய்தனால் மனைவி இறந்துட்டால் தன்னுடைய இரு பிள்ளைகளோடு கூட அவன் போயிருக்கிறான். அங்க தவறான காரியங்கள் நடந்ததால் அங்க என்ன செய்யறது, ரெண்டு பேரும் கட்டதியாகி ரெண்டு இன ஜாதி பிறக்கிறார்கள். ஒன்று மோபாப், அடுத்தது அம்மா. லோத்து தெரிவு செய்து கொண்ட பிரச்சனையால் தன் மனைவியை இழந்தான். கத்தரின் தோட்டத்தை போல இருந்தது, அடுத்தது எகிப்துக்கு போல இருந்தது. என்ன நடந்தது, பின்னிட்டு போன துப்புதுனால் மனைவியை இழந்தான். அது மாத்திரம் இல்ல, அங்க போடுறது தவறான உறவுகளினால் அங்க ரெண்டு பேர், ஒன்று மோவா அடுத்தது அம்மா. உபாகம் புஸ்தகம் இந்த இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். மோவா புஸ்தகம், இந்த உபாக புஸ்தகம் மோவாரை பற்றி, மோவா பற்றியும் அம்மன் புத்திரர் பற்றியும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, 23:3.
அம்மோனியனும் மோமாவியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10 தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது.
நடந்தது, லோத்து தெரிவு செய்தனால் அங்க என்ன நடந்தது, அம்மோடும் மோவியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10 தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கிலே உட்படல் ஆகாது. தேவனுடைய காரியத்தை விட்டு தேவனுடைய சபையை விட்டு அவர்கள் தள்ளப்படுது. உபாகம் 23:3 சொல்லப்பட்டது. இந்த அம்மன் யார் மோவா என்ற காரியங்களை நாங்கள் முன் அதிகாரங்களை வாசித்தால் நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே லோத்துக்கும் செம்மையாய் தோன்றின வழி உண்டு. அது என்னவாய் போயிட்டு, அவருடைய மனைவி எழுத மரண வழிகளாய் போயிட்டு பிள்ளைகள் மூலம் தேவண்டு சபைக்கு உட்படலாமல் போயிற்று. மேற்கு தேசத்து போல இருக்கிறீங்களா, ஆபிரகாம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் என்று சொல்றதுக்கு இருக்கிறீங்களா, இல்லாட்டி லோத்தோ போல கத்தரட்டின் தோட்டத்தை போலவும் ஈத்தை போலவும் இருக்கிறதை நீங்க விரும்புறீங்களா? இதனால் ரெண்டையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஏன் ஆண்டவர் இதை எழுதி வச்சிருக்கின்றால், நாம் அப்படி நடக்க கூடாதபடி இருக்க வேண்டும் என்றதுக்காக எச்சரிக்கையா தேவன் வச்சிருக்கான். தேவன் எல்லாரும் சொல்லுவான், தேவன் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர், கிருபையுள்ளவர். உண்மைதான், அது எந்த சந்தேகமும் இல்லை. அதனால தான் நாங்கள் இதுல வந்திருக்க எல்லாரையும் தேவன் ரசித்திருக்கார். ஆனா பட்சிக்கிற அக்னியா இருக்கின்றதை நாங்கள் மறந்துடக்கூடாது. சரி, இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்க போறோம். அதிலே ஆதியாகமம் 25 எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே ஒரு காரியம், ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கினுடைய பிள்ளைகளை குறித்து அங்கே காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் புத்தகம் 25:21-23.
மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 ஜனங்கள் உன் வயிற்றில் இருந்து பிரியும், அதைகளில் 1 ஜனத்தார் மற்ற ஜனத்தை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார்.
மூத்தவன் ஆறு ஏசா, 2 யாக்கோபு. ஆண்டவர் சொல்லிட்டார், ஆண்டவர் சொன்னால் சொன்னபடி அவர் பொய்யுரையாத தேவன், நிச்சயமாய் செய்வார். யாருக்கு சொல்லுகிறார்? செபியாளுக்கு சொல்லுகிறார். ஆனா ஒரு காரியத்தை அவள் சொல்லுகிறாள், 22வது வசனம், கர்த்தரிடத்தில் இரண்டு பேரும் மோதி கொண்டிருக்கிறதனால் இவள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனார். நல்ல காரியம், உண்மையான காரியம். ஆனால் விசாரிக்க போயிட்டு பிறந்து அவர்கள் வளர்ந்த போது அவர்களை குறித்து சொல்லப்பட்ட காரியம், ஏசா எப்படி இருந்தான், யாக்கோபு எப்படி இருந்தான். 27-28 வசனத்தை வாசிங்க, 25-28 வசனம்.
இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வலஞ்சாரியுமாயிருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாயிருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான், ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள்.
என்ன நடந்தது? அவர் ருசியா கொண்டாடுறத என்ன சொல்லுகிறார்? நீங்க முன்னுக்குள்ள வசனங்களையும் பின்னுக்குள்ள வசனங்களையும் வாசி பார்த்தா, யாக்கோபு யாக்கோபு குறித்து ரெபெக்கா சொல்லுகிறார், என் மகன். ஈசாக்கு சொல்லுகிறான், என் மகன். எங்கள் மகன் என்று சொல்லையில் நீங்க வாசி பாருங்க, முன்னுக்குள்ள வசனங்களையும் பின்னுக்குள்ள வசனங்களையும் வீட்டில் போய் வாசி பாருங்க. அவன் வாய்க்கு ருசியா கொண்டபடியால் ஏசா என் மகன் என்று அவன் சொல்லுகிறான். இங்கே யாக்கோபை கூடாரவாசியா இருந்தபடியால் ரெபெக்கா சொல்லுகிறான், என் மகன். சரி, இப்படியா இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய புத்திர சிகாரத்தை பெறுகிறான். ஒரு கூலுக்காக அவனை மாற்றி பெறுகிறான். அடுத்தது அவன் செய்கிற காரியம், அவனுக்கு வயசு போயிடுச்சு, ஈசாக்கு கண் தெரியல, ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி போட்டு தன்னுடைய மகனை கூப்பிடுறான். ஏசாவை கூப்பிடுறான், என் மகனே, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், எனக்கு ருசியான மிருகத்தை கொண்டு வந்து நல்லா சமைச்சு நல்ல ருசியா கொண்டு வா என்று சொல்லும்போது ரெபெக்கா இதை கேட்டுக்கொண்டிருக்கான். கேட்டுட்டு என்ன செய்கிறான்? உடனே யாக்கோபுட்ட போய், யாக்கோபே, நீ ஒரு நல்ல மாட்டை எடுத்துட்டு வா, கொளுத்த நான் இன்னைக்கு சமைச்சு அவருக்கு வாய்க்கு ருசியா கொடுக்க போறேன். கொடுக்கற மட்டுமில்ல, நான் சொல்ற காரியத்தை நீ செய்யவேன். அவன் சொல்றான், அவனுக்கு ரோமம் இருக்கு, எனக்கு ரோமம் இல்ல. அவன் காட்டுவாசி மிருகமாடுற, அவனுக்கு அந்த வீட்டை மனம் இருக்கு, எனக்கு இருக்காது, இப்படி எல்லாம் சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், ரெபெக்கா சொல்லுகிறாள், உன் மேல் வருகிற சாபம் என் மேல் வருகிறா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அறையும் போது யூதர்கள் சொன்ன ஒரு காரியம், இந்த பலி எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் வருவதாக. அதனால சனம் இந்த ஜெர்மன் தேசத்திலே யூதர்கள் அழைக்கப்பட்டார். வாயின் சொல்லுகளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பிள்ளைகளை குறித்து நாங்கள் பாகுபாடு இருக்கவே கூடாது. கொடுங்க, ஏசாவும் அவர் ரெண்டு பேருக்கும் பிறந்த மகன்தான், யாக்கோபும் ரெண்டு பேருக்கும் மகன்தான். அவங்க என்ன நடந்தது? தெரிய வந்தது, ஆண்டவர் சொல்லியிருக்கா யாக்கோபை மூத்தவன் இல்லையான ஆளுவான். பிறகு இந்த காரியங்களை நீ ஏமாற்று வேலையை செய்கிற, ஏமாற்று வேலையை செய்து ஆசீர்வாதத்தை பெற்ற போது அவன் சொல்ற காரியங்களை பார்த்து சிரிப்பாரு. அவனுக்கு கண் தெரியாது, தடை பார்க்க ஆட்டு இதை போட்டு கோபம் உள்ளவன் மாதிரி இருக்குது, பேச்சு பார்க்க யாக்கோபு மாதிரி இருக்குது, வாசத்தில் இருந்து பார்க்க அவன் உடையில போட்டபடியா ஏசான் மனம் இருக்குது. எப்படியோ அவன் சாப்பிட்டு இவ்வளவு பெரியா ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். பாருங்கள், இதுதான் பெரிய ஒரு காரியம். 27வது அதிகாரம் 20வது வசனம், 24வது வசனம்.
அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமா எப்படி அகப்பட்டது என்றான். அவன் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான்.
என்ன சொல்லுகிறான்? என்ன சொல்லுகிறான்? கர்த்தர் நேரிட, கர்த்தர் நேரிட பண்ண, செய்யற முழுக்க போய் செய்யற முழுக்க அட்டகாசம், தவறான காரியம், ஆனா கேட்கிறது கர்த்தராக கிடைத்தது. பொய், பாருங்க அடுத்து வாசிங்க 21.
அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றார்.
பாருங்க பின்னுக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்க காரியங்களை பார்க்கிறோம். 24 வாசிங்க.
நீ என் குமாரனாய ஏசாதானோ என்றான். அவன் நான் தான் என்றான்.
நான் தான். பாருங்க இன்னொரு காரியத்தை அவன் சொல்லுகிறான், உம்முடைய தேவனாய கர்த்தர். என்னது? அப்ப யாக்கோபுக்கு தேவன் இல்லையோ? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுல என்ன செய்யறான் யாக்கோபு? உம்முடைய தேவன். அங்க மூத்த குமாரன் சொல்லுகிறான், உம்முடைய குமாரன், உம்முடைய ஆசை அழித்து போட்ட உம்முடைய குமாரன். இன்னொருத்தில சவுல் சொல்கிறார், உம்முடைய தேவனுக்கு, சாவுல் சாமுவேல் நோக்கி, உம்முடைய தேவனுக்கு பழகிட நலமானதை கொண்டு வந்தேன்னு சொல்லு. பாருங்க பின்மாற்றம் எப்படி போகுதுன்ட்டு. யாக்கோபு இந்த காரியத்தை குறித்து போய் சொன்னான். பிறகு என்ன நடந்தது? யாக்கோபு ஏசா கோமடைந்து தண்ட போது எப்படி என் சாகுப்புறன்ட்டு அவன் திருப்பி தன்னுடைய உறவினருக்கு அங்க அனுப்புறான். அங்க லாபான்ல போய் அவன் அங்க செய்யற காரியங்கள், நடக்கிற காரியங்களை குறித்து பார்க்கிறான். ஆகவே இங்கு கூட தேவன் சொன்ன காரியம், மூத்தவன் என்ன செய்வான்? இளையவனை இளையவன், மூத்தவனை ஆளுவான். இப்ப அது சொன்னா தேவன் செய்வா. ஏன் நாம் அவசரப்பட வேண்டும்? சரளம் அவசரப்பட்டா முஸ்லிம் சமூகம் வந்து இன்றைக்கும் தேவனுக்கு எதிராக இருக்க. அதே போல இன்றைக்கும் பாருங்கள், ரெபெக்கா தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய காரியத்தை செய்தவள், தேவனிடத்திலிருந்து காரியத்தை பெற்றவள். அவள் என்ன செய்தாள்? யாகோ என்ன சொன்னார்? உம்முடைய கர்த்தர் செய்தாள் போய் சொல்லுகிறார். சரி, மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். நியாய புத்தகம் 17 அதிகாரத்திலே பார்த்தால் அங்க ஒரு சம்பவத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயபதிகள் புத்தகம் 17 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. இதையும் பாருங்கள், தேவன் என்ற காரியத்திலே பொய் சொல்றதை தெரிந்து கொள்ற காரியங்கள் எப்படியான ஒரு காரியம் சித்தித்து சொல்லப்பட்ட நியாயபதி புத்தகம் 17 அதிகாரம் 1-6 வரையும் வாசம்.
எப்ராயிம் மலைத்தேசத்தனாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளி காசு களவு போயிட்டே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள்.
ஹலோ, என்ன சொன்ன? 1100 வெள்ளி காசு களவு போயிட்டு உடனே அவள் என்ன செய்கிறாள்? உடனே மகன் சொல்லு, பிறகு சொல்லுகிறான் மகன், அந்த காசு என்ற காது கேட்ட நீ சாபமிட்டதை நான் கேட்டேன், என்றாலும் அந்த பணம் என்னிடத்துல இருக்கு இந்த ஆண்டுக்கு சொல்லுறான். அப்ப என்ன சொல்றான்? கத்தரால் எப்படி ஜாக்கப்ப வடிய சொல்லியிருக்கா புதிய ஏற்பாட்டில், ஒரே வாயிலிருந்து சபித்தலும் துய்த்தலும் உண்டாக முடியுமோ? முதல் சாபம் விடுறாள், அதே வாயால திருப்பி என்ன செய்கிறாள்?
அவன் அந்த 1100 வெள்ளி காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவள் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரத்தையும் உண்டு பண்ண, நான் என் கையில் இருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கத்தருக்கென்று நியமித்தேன்.
எதுக்கு? கத்தரால் ஆசிரிக்கப்பட்டவன் கத்தருக்கு என்று நியமிச்சான். இப்படி போய் பாருங்களேன்,
இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றாள். அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள். அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்த்திக்கப்பட்ட ஒரு விக்கிரத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது. மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். அவன் ஒரு ஏபோத்தையும் சுரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்ட பண்ணினான். இவன் அவனுக்கு ஆசாரியன் ஆனான். அந்நாட்களின் இஷ்ட
தந்த பார்வைக்கு தந்த புத்திக்கு எது தோன்றுவதோ சரியா அதெல்லாம் செய்கிறான். இது சரியா? இதே நான் விளைவித்திருக்கிறேன். முதல் சபிக்கிறாள், தந்த மகன் என்று சொன்னேன்னா கத்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட கத்தருக்கு என்று நியமித்தேன் என்று சொல்லி போட்டு என்ன செய்கிறான், 200 வெள்ளிப்பணத்தை எடுத்து சுருபங்களையும் இதுகளையும் செய்து தந்த வீட்டில் ஒரு அறையை வச்சு அதை வச்சு அதில் ஆசாரையை நியமிச்சு செய்கிறான். தேவன் சொல்லுக, எனக்கு உருவான வானத்துங்களும் பூமியிலும் சமுத்திரத்தை ஒரு ஒன்றையும் உருவாக்க வேண்டாம். அதை உருவாக்குறவனும் அதை செய்கிறவனும் அதை வணங்குறவனும் அப்படியே இருப்பான். பொய் பிசாசின் சரக்கு, பொய்யை ஊதிக்கொண்டு பொய்யை பேசிக்கொண்டு பொய்யை கைத்துக் கொண்டு இருக்கிறியா? மனம் திரும்பு. நியாயபதிகளை பார்க்கிறோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், விருப்பம் இல்லாத காரியம். ஆகவே நாம் இதை தெரிந்து கொள்கிறோம், என்ன செய்கிறோம் என்றதை நாம் தேவனுக்கு ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும். யாருமே எவருமே நான் கூட தப்பவே முடியாது. சரி, நான்காவது ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று சாமியலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று சாமியலின் புஸ்தகம் 6 அதிகாரம் 1-3 வரையும் வாசம். ஒன்று சாமியலின் புஸ்தகம் 6 அதிகாரம் 1-3 வரை.
கர்த்தருடைய பட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. பின்பு பெலிஸ்தர் பூசாரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து, கர்த்தருடைய பட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் எவ்விதமாய் அதில் ஸ்தானத்துக்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண பலியா காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொத்தமடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்திரம் இன்னது என்று உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள்.
சரி, இங்க தேவனுடைய பட்டி பிடிப்பட்டது, இந்த காரியங்கள் நடக்குது, அங்கு கொள்ளு நோய் வருகிறது, காரியங்கள் வருகிறது. அவர் இந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார். ஆற கூப்பிடுறார்கள். அவங்கள் பூசாரிகளையும் குறி சொல்றதான் அவருக்கு இருக்கிறார் கேட்டு. அங்கு தேவனுடைய பெட்டி காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த தேவனுடைய பெட்டி என்ன காரியத்திலே என்ன சம்பவம் நடக்குது என்று 2 சாமுவேல் 6 அதிகாரத்திலே பார்த்தா அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன நடக்குது? 2 சாமுவேல் 6 அதிகாரத்திலே 1-3 வரை மாசிங்க.
பின்பு தாவீது இஸ்ரவேலில் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவில் இருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாயின் வீட்டில் இருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாயின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள்.
அப்ப ரெண்டு பேர் நடத்துறார்கள்.
அவர்கள் தேவனுடைய
பெட்டியை இப்படியாய் தேவனுடைய பெட்டியை அவர்கள் கொண்டு வர்றதுக்கு அங்கே காரியங்களை புறப்படுறார்கள். ஆனால் 4-7 வரை நாங்கள் பார்த்தால் அங்கே பாதா கத்தனுடைய பெட்டியை கிபியாந்து அவன் ஆயின் விட்டு நடத்தி கொண்டு வருகிற போது அங்கு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது பாருங்கள். 5 வசனம் 5-6 வாசிங்க.
தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாறு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம் தம்புரு மேளம் வீணை கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையிலே செத்தான். அப்பொழுது கர்த்தர்
பாருங்கள், இதுல என்ன சம்பவம் நடக்கிறது? தேவனுடைய பெட்டி கொண்டு வரப்பட வேண்டும். அவ தேவனுடைய பெட்டியை என்ன செய்கிறார்கள்? அங்க குறி சொல்றது அவங்க கேட்கிறாங்க, அவங்க விக்கிரங்கள் எல்லாம் செய்து வச்சு அனுப்புறாங்க. அப்ப இவர்கள் இங்கே தேவனுடைய பெட்டியை கொண்டு வரதுக்கு என்ன செய்கிறார்கள்? புது ரதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. புது ரதம் தேவனுடைய பெட்டியை சுற்றி தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியால் இருக்கிற அபிநாதம் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். ஊசாவும் அபியாவும் அங்கே நடத்துறாரு. இப்ப தேவனுடைய பெட்டியை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். மாடு கொண்டு பெட்டிக்கு பின்னால வைத்து கொண்டு வருகிறார்கள். புது ரதத்திலே புது வண்டியில வைத்து புது மாடுகளை வைத்து அவர்கள் கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போது அங்க மாடு என்ன செய்யறது? களத்தில் வந்த போது இடறுகிறது. இடறும் போது ஊசா என்ன செய்யறான்? அதை தொடறான். தொட்ட உடனே அந்த இடத்துல விழுந்து செத்தான். இது மனிதனுக்கு சரியா அல்லது செம்மையா தோன்ற வழியா இல்லையா? ஒரு தேவனுடைய பெட்டி விழப்போகுது, ஊசா தொடறான், மறிச்சுட்டான். நாங்க எங்க மனித மூளைக்கு அறிவுக்கு சிந்திக்கும் போது இது என்ன நடக்குது? தேவனுடைய பெட்டியை அவன் விழப்போன்னு சொல்லி அவன் பிடிச்சான், அவன் செத்துட்டான். அப்ப நாம என்ன நினைக்கிறோம்? தேவனுடைய பெட்டி தொடர்றதுக்கு தொட்டன அவன் செத்துட்டான். எங்களுக்கு சரி, அவன் செய்தது சரி போல தோன்றும், ஆனா அது தேவனுக்கு பிரியமில்லாத காரணம். அதான் மனிதனுக்கு செம்மையா தோன்ற வழி உண்டு, அவைகள் மரண வழிகள். ஆகவே இது ஏன் நடந்தது, எந்தத்துக்கு நடந்தது என்ற காரியத்தை நாம் கொஞ்சம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தா தான் இது தெரியும். ஆகவே மூன்று வசனங்களை காட்டுகிறேன். தேவனுடைய பெட்டியை என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஏன் ஊசாவை தேவன் அடித்தார், ஏன் ஊசா செத்தான் என்ற காரியங்களை குறித்து மூன்று வசனத்திலே நாம் விரைவாக காட்டி செல்லப்படுகிற யாத்ரா புஸ்தகம் 37 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். யாத்ரா புஸ்தகம் 37 அதிகாரம் ஒரு தேவனுடைய பெட்டியை என்னத்தால் செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், அதை உள்ளும் புறமும் பசுமண்ணாத மூறி அதுக்கு பொன் திறனை உண்டாக்க வேண்டும், அது பொன் வடங்களை வார்ப்பித்து 37 அதிகாரத்தில் ஒன்றிருந்து வாசித்தால் சீத்தி மரத்தினால் தடுவது. அந்த அஞ்சு அவசரத்தை வாசிங்க.
அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி
அந்த பெட்டியை இப்ப தேவனுடைய பெட்டியை செய்து உயரத்தமெல்லாம் செய்து நாலு வளையங்களை போட்டு பொன் தகட்டால் மூடி பொன் தகட்டால் சரியை செய்து அதை என்ன செய்ய வேண்டும்? சுமக்க வேண்டும். இங்க என்ன நடந்தது? புது ரதத்தில் வச்சு கொண்டு வரீங்க. எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் இருக்குது. மனுஷன் இந்த புல்லு இருக்குதானே, இது புல்லு வழி நீங்க நாலு நாளைக்கு நடந்துருந்தீங்கண்டா அந்த இடம் ஒரு பாதையா மாறி. ஆனா யானை நடந்தாலும் அது பாதையா மாறாது. அவ்வளோ ஜாம் இருக்குதானே, கைய போட்டு எடுத்து பிடிச்சிட்டு மூடி வச்சிட்டு நாளைக்கு பாருங்க பழதா போய். அப்ப அத கரண்டியெல்லாம் இருக்கும், சில விதிமுறைகள் இருக்கு, சில காரியங்கள் இருக்கு. அதான் புள்ளுக்கு மேல் நடக்க வேண்டாம்னு எழுதி போடுறாங்க. அவங்க தண்ணி எல்லாம் ஊத்தி அதை நட்டு அதுக்கெல்லாம் செய்யறாங்க. அவை இந்த தேவனுடைய பெட்டியை சுமக்கும்படி. இன்னும் என்ன புஸ்தகம் 4 அதிகாரத்திலே ஏன் காட்டுற வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை நாம் தேவனுக்கு பிரியமில்லாம செய்துட்டு நாங்க என்ன சொல்லுகிறோம்? தேவன் என்ன அடிச்சிட்டார், தேவரை என்ன தண்டிக்கிறார், நோ நீ பிழை செய்து போட்டு தேவனை தாத்தாது. என்னாகும்? நான்காம் அதிகாரம் அஞ்சாம் வசனம், என்ன புத்தகம், நாலாம் அதிகாரம்.
புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூடி தீர்த்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள். அவர்கள் சாகாத படிக்கும் பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள்.
ஹலோ, அவர்கள் சாகாதபடி பரிசுத்தமானதை தொடாதிருக்க வேண்டும். ஊசா என்ன செய்தான்? ஊசா என்ன செய்தான்? தொட்டான், செத்தான். புத்திர வாசிங்க மிச்சதை.
ஆசரிப்பு கூடாத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே.
சுமக்கும் சுமை இதுவே. அப்ப என்ன செய்ய வேண்டும்? சுமக்க வேண்டும். அது தொடக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த கட்டளை, தேவனுடைய பெட்டியை தொடக்கூடாது, பரிசுத்தமானது தொடக்கூடாது. நாம் தொட்டுட்டு அவன் செத்துன்னு நாங்க என்ன செய்யறோம்? விட்டுக்கோ. இன்னுமாய் ஒரு உபாக புஸ்தகத்திலே பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம், உபாகம் 10:8, அங்க என்ன சொல்லப்படுகிறது?
அக்காலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய தண்ணீரிலே
நிற்கும். கர்த்தருடைய பெட்டியை சுமக்க மூன்று அதிகாரத்திலே காட்டுது, யாத்ராமத்திலே, எண்ணாமத்திலே, உபாகமத்திலே. மூன்று காரியத்திலையும் நான் தேவனுடைய பெட்டியை சுமந்து வர வேண்டும். ஒருவரும் அதை தொடாதபடி தொடக்கூடாது, தொட்டால் சாவா. ஆகவே தேவனுடைய பெட்டியை அவர்கள் கொண்டும் போது முதலாவது அவர்கள் செய்தது புது மாட்டிலே புது ரதத்திலே ஏற்றி கொண்டு வந்தார்கள். இடரீச்சி ஊசா தொட்டான், தொட வேணாம் என்று சொன்னா மறித்தான். இதுதான் தேவநீதி. அப்ப தேவநீதியை மீறி நடந்து போட்டு நாம் என்ன சொல்லுகிறோம்? தேவன் என்ன தண்டிச்சுட்டார்? நீ செய்த பிழையாலதான் ஆண்டவர் உன்னை தண்டிக்க நடந்துட்டு, அதுக்கு தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. தேவனுக்கு பிரியமில்லாம செய்து போட்டு தேவன் தண்டிச்சார் நாம் சொல்றது தவறான காரியம். ஆகவே இந்த பரிசுத்தமானதை தேவன் சொன்னபடி நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சில காரியங்களை செய்திருக்கிறார், நாம் செய்யும்படியா? ஜெபித்திருக்கிறார், வளத்திலே வளர்ந்திருக்கிறார், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார், பரிசுத்தாவி இறங்கி இருக்கிறது, பிசாசு சோதிச்சிருக்கிறான், எல்லாத்தையும் வசனத்து மூலம் வென்றிருக்கிறார். பிசாசும் வசனத்தை தான் கொடுத்தான், மறிச்சார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், சதா காலங்கள் ஜீவிக்கிறார். அதுக்கு நாங்கள் ஜீவிய சாட்சியாய் இருக்கிறோம். ஆகவே தேவன் சொன்னதை செய்யாமல் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், இப்படி நடத்த வேண்டும், இது தேவனாக வந்த ஒருவரும் சொல்லாத இருக்கபடி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நீங்க தெரிந்து சொல்வர்களை குறித்து ஜாக்கிரதையா இருக்கும். மனிதனுக்கு சுமையை தோன்ற வழிகள் உண்டு. கடைசியாக நாங்க பார்க்க போறோம் இந்த சாமியல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரெண்டு சாமியல் புஸ்தகத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்து நாங்கள் அதில் வசனங்களை பார்த்து நாங்கள் ரெண்டு சாமியல் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் முதல் வாசித்த அதே அதிகாரத்திலே எட்டாம் வசனத்திலிருந்து 11 வசனம் வரையும் வாசிங்க.
அப்பொழுது கர்த்தர் ஊசாவையும் ஊசாவை அதன் நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்துக்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டியை என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார்.
ஹலோ, தேவனுடைய பெட்டி என்ன நடந்தது? ஊசா செத்துட்டான், தாவீது கொண்டு வர விருப்பம் இல்ல, அவன் எதுவான் ஓபேத் ஏதோமின் வீட்டிலே வைத்து விட்டு வந்து விட்டான். அங்க வச்சு வச்சு விட்டு விட்டு வரைக்கு என்ன நடந்தது? ஓபேத் வீட்டிலே 3 மாதம் இருக்கும்போது அவனை தேவன் நிறைவாய் ஆசீர்வதித்தார். கேள்விப்பட்டுதான் தாவீது கேள்விப்பட்டு ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். என்ன செய்ய போறார் என்று சொன்னால், பன்னிரண்டாம் வாசி.
தேவனுடைய பட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓவே தேதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பட்டியை ஓவே தேதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கர்த்தருடைய பட்டியை சுமந்து போகிறவர்கள்
என்ன செய்யிருப்பான்? தாவீது போய் பழைய ஏற்பாட்டுல உள்ள காரியங்களை சுருள புத்த சுருள எடுத்து வாச்சிருப்பான். இதே எனக்கு நடந்தது, இது என்ன காரியம்? ஊசா சொட்ட சரிதானே, விடப்போதன் தானே பிடிச்சான், அவன் செத்தான். ஆனா இங்க வந்து மூன்று மாதம் இருக்கிறதுல ஏதோ ஓபத்தி ஓபத்தி ஏதோவின் வீட்டை தேவன் இப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரே, அப்ப இது என்னது? இது எப்படி இரண்டு பார்த்து வாச்சு பார்த்ததான் அவருக்கு விளங்குச்சுது. இது சுமக்க வேண்டிய சுமை. அப்ப கர்த்தருடைய பட்டியை சுமந்து கொண்டு வராதபடியா ஆடுகளையும் மாடுகளையும் பழி செலுத்த வேண்டுமே தவிர ஆடு மாடு பட்டியை கொண்டு வர வேண்டியது தேவ விருப்பம், தேவ சித்தம் இல்லை. தேவன் சொல்லி இருக்கிறார். அப்ப அவர் தவறுதல் செய்தபடியே காரியம் நடந்தது. அப்ப என்ன செய்கிறான்? இந்த ஓபத் ஏதோமின் வீட்டில வைத்த போது அவன் மூன்று மாதத்திலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். நாங்க இன்றைக்கு என்ன செய்கிறோம்? ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிட்டார் என்று சொல்லி என்ன உடனடியா என்ன செய்யறோம்? இதுதான் எங்களுக்கு தேவை, உடனடியாக அமைக்கப்பட்டுச்சு, நான் உதவி செய்வோம். இதுதான் இன்றைக்கு வர பெரிய பிரச்சனை. இன்றைக்கு அநேக சபைகள் பிரிந்து பிளவுபட்டு போறதுக்கு காரணம் இதுதான். சில உண்மையான பிரச்சனைகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் முக்கியமான அநேக காரியங்கள் இதுதான். உடனடியா நான் அமைக்கப்பிடிக்கணும். விட்டு தேவன் இப்படி ஆசீர்வதிச்ச உடனே அவன் பெருசா ஒழும்பே இல்லை, தாவீதுக்கு பெரியசா ஒழும்பே இல்லை. அவன் செய்த ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு வேதத்தில இருந்து நான் காட்டி நான் ஜெபித்து கடன் சொல்ல போறேன். ரெண்டு மூன்று வசனங்களை அவன் என்னென்ன செய்தான், எப்படி செய்தான், கடைசி வரை எப்படி வாழ்ந்தான், தேவன் ஆசீர்வதித்தாலும் அவன் தேவனுடைய ஊழியத்தை எப்படி கடைசி வரையும் அவன் செய்தான் என்று அவனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ரெண்டு நாளாம் புஸ்தகத்திலே பாருங்கள். ரெண்டு நாளாம் புஸ்தகம் 15 அதிகாரம் முதல் வாசிப்பதில் பார்த்தால் அவன் 6 தப்பாதபடி, ஒருவரும் அந்த அடி விலகாதபடி தப்பி சென்றார்கள். முன்னுக்கு போறவர்கள் பூரிகளை வாசித்தார், அப்படி நியமிச்சாறு காரியங்களை தான் நீங்கள் பார்க்க போறோம். ஒன்று நாளாகம் 15 13 வசனம்.
முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயமானபடியே தேடாத போனபடியினாலும் அவர்
நமக்கு அதை சுமக்காதபடியினால்தான் இந்த காரியம் நடந்தது. நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடி தேடாதபடியினால் வாசம்
அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றான்.
அடிவிழ பண்ணினார்.
அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோல் மேல் எடுத்துக் கொண்டு வந்தார்கள்.
தோல் மேல் சுமந்து கொண்டு வந்தார்கள். அப்ப செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய பற்றி நான் சரியா தேவனுக்குரிய காரியத்தை தேவனுக்கு விருப்பமானபடி செய்தாதான் நான் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே இந்த இவரை குறித்து நாங்கள் பார்க்கும்போது 15 அதிகாரத்திலே 18 வாசி பாருங்கள். அங்க என்ன சொல்றது?
இவர்களோட கூட இரண்டாவது வரிசையாக தங்கள் சகோதரியாக
பாருங்க, தேவனுடைய பட்டியை சுமந்து வரும்போது அங்க ஒரு காரியத்தை தாவீது செய்கிறான். என்னென்ன காரியத்தை செய்கிறான் பாருங்கள்.
தங்கள் சகோதரராகிய சகரியா, கேன், யாத்தியேல், செமிரமோத், எகிலியேல், உன்னி, எலியாய், வினாயா, மாசேயா, மத்தித்தியா, எலிப்பேலேகு, மின்னேயா, ஓபே தேவும்.
ஹலோ கால், அங்க யாரு யார் வர்ற? இவன் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டான். அவன் நான் பெரிய ஊழியம் செய்ய வேண்டிய இல்ல. அவன் என்ன செய்கிறான்? தேவனை ஆராதிக்கிற வரிசையிலே அங்க அவன் நிக்கிறான். இதுதான் அந்த ஓபே தேவத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். 21 வசனத்தை பாருங்க.
மத்தித்தியா, எலிப்பேலேகு,
பேர்களே கஷ்டமா இருக்கு. நான் வாசிக்கிறேன்.
மிக்னேயா, ஓபேதேதோ,
ஆலோ காணும். ஆறு ஆறுண்ட ஓபேதேதோ. இருபத்தோரா வசனத்திலே பார்த்தார். இருபத்தி நாலுல
செவனியா
காணும். இருபத்தி ஆறாம் வசனம்,
கர்த்தருடைய உடன்படிக்கை பட்டிய சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினபடியால் அவர்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டார்கள்.
ஆடு மாடுகளை பலியிட வேண்டும். இங்க என்ன செய்கிறான்? சுமக்க வேண்டியவர் லேவியர். இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கிறது. அதுக்கான பாத்திரங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, அதுக்காக நிதி வசூலிக்கப்படுகிறது. இந்த டிவியில பார்த்தது நிசூல் வசூலிக்கப்படுகிறது. ஆலயத்தை கட்டுறதுக்கு லேவி கோத்திரத்துல இருந்தா அவங்க தெரிவித்திருக்கிறாங்க. பாருங்க, தேவனுடைய பழைய ஏற்பாடு எப்படி அவங்க கடைபிடிக்கிறாங்க. இதுவரை இருபத்தி ஆறாம் வசனம்,
உடன்படிக்கை பட்டிய சுமக்கிற,
சரி, அதான் ஏழு காளைகளையும் ஆட்டுக்கடைகளையும் அவன் பலியிட்டான் என்று நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இப்படியா அவன் செய்யும்போது இந்த அவன் ஓபத் ஏதோ பார்த்தால் அவன் வரிசையா நின்று தேவனை ஆராதிக்கிற, தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை எப்படி தேவன் ஆசீர்வதித்தாலும் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவன் செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். சரி, இவ்வளவுதான் நடந்து. பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே பாருங்கள்,
அவர்கள் ஆசாப் தலைவனும் சகரியா அவனுக்கு இரண்டாவதுமாய் இருந்தான். ஏஎல், செமிரமூத், எகியேல், மத்தித்தியா, எலியாப், பெனாயா, ஓபேத் ஏதோம்.
ஓபேத் ஏதோம் எங்க நிக்கிறான் பாருங்க. எப்படி தேவனுடைய காரியத்தை, தேவனுடைய காரியத்தை தான் ஆசீர்வதிக்கப்பட்டான், தேவனுடைய காரியத்தை எப்படி செய்கிறான். இதுதான் இன்றைக்கு எங்களுக்கு தேவை. முப்பத்தி ஏழாம் வசனம், முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாம் வசனம்,
பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம்
அன்றாடகம், ஒவ்வொரு நாளும் தவறாமல்
அன்றாடகம் முறையாய் சேவிக்கும்படி அவன் அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆசாபையும் அவன் சகோதரையும் ஓபேதேதோமையும் அவருடைய சகோதரராகிய 68 பேரையும் வைத்து,
அவருடைய அவனை மட்டுமில்ல அவனுடைய சகோதரர் 68 பேரையும் அவன் படிக்கான் அன்றாடம் ஒவ்வொரு நாளும். 38
எதிர்த்தூனின் குமாரனாகிய இந்த ஓவே தேதோமையும் ஓசாவையும் வாசல் காக்கிறவர்களாக வைத்தான். கிபியோனில் உள்ள மேட்டிலே இருக்கிற
எதிரோனின் குமாரனாகிய இந்த ஓபே தேதோமையும் ஓசாவையும் வாசல் காக்கிறவன், தேவனுடைய பெட்டியை காக்கிறவனாயிருந்தான். தேவனை ஆராதிக்கிறவன் இல்ல, அந்த பெட்டியை பாதுகாக்கிறவனாயிருந்தான். மூன்று மாதம் அவன் வீட்டில் வைத்து ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் அவன் செய்த காரியத்தை குறித்து பாருங்க. இதுதான் தேவனுடைய காரியம், இதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுக்கு பிரியமான காரியம். அவனுக்கு தெரியும் தேவனை ஆராதிக்கிறது துதிக்கிறதுக்கு தேவை என்று தனக்கு ஒழுங்குபட்ட காரியத்தை ஏதோ செய்து கொண்டே இருக்கிறான். எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் தேவனுடைய காரியத்தை அவன் செய்கிறவனாய் இருக்கிறான். இருபத்தி ஆறாம் அதிகாரம் பாருங்க, எங்க வருது என்று ஒன்று நாளாம் இருபத்தி எங்க வருது பாருங்க. இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம்,
ஓபே தேதோமின் குமாரர் மூத்தவனாகிய செமாயாவும்
பாருங்க அவனோட பிள்ளைகளும். எட்டாம் வசனம்,
ஓபே தேதோமின் புத்திரரும்,
சரி,
அவர்கள் குமாரர்
பாருங்க, புத்திரரும் அவருடைய குமாரரும். பாருங்க எப்படி தேவனுடைய காரியத்தை அவர்கள் செய்கிறார். அவன் மட்டும் செய்யல, அவனோட சகோதரர் செய்கிறார், அவனோட புத்திர செய்கிறார், புத்திரன் பிள்ளையிலும் செய்கிறார். பதினைஞ்சாம் வசனம்,
ஓபே தேதோமுக்கு தென்புறத்திற்கும் ஓபே தேதோமுக்கு தென்புறத்திற்கும் அவன் குமாரருக்கு அவரையும் வீட்டிற்கும் அசுப்பின் வீட்டுக்கும் சூப்பிமுக்கும் ஓசாவுக்கும் மண் போட்டு உயர்த்தப்பட்ட வழியும் காவலுக்கு எதிர்காவலும்.
பாருங்கள், இந்த ஏதோமின் குமாரனை குறித்து பார்த்த ஏதோம் ஓபத் ஏதோம் என்ற பெயரை வருதுல, ஓபத் ஏதோம் பெயரை பார்த்தால் அவன் எப்படி தேவனுக்கு காரியத்தை செய்தான்னு பார்க்கிறோம். ஆபிரகாமை போல, நான் ஆரம்பத்தில் எடுத்தது போல, ஆபிரகாமை போல இவனும் என்ன செய்யறான், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் தேவனு காரியத்தை கடைசி வரை அவன் தேவனுக்காய் செய்திருக்கான். அவருடைய மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகள், பிள்ளைகளோட பிள்ளைகள், அவனோட சகோதரர்கள் எல்லாரும் தேவனுக்கு வரிசையா வரிசையா நின்று பெட்டியை ஆராதிக்கிறதுக்கு, கைத்தாளம் மியூசிக்க வாசித்து செய்யறது மாத்திரமில்ல, அதுக்கு காவலாளியாகவும் இருந்தான். நான் எப்படி இருக்கோம், சபைக்கு காவலாளியா இருக்கிறோமா? அதாவது காயின் கிட்ட மாதிரி நான் சௌரனுக்கு காவலாளியா எடுத்துக்கிறோம். ஆகவே நாம் தெரிந்து சொல்ற காரியத்தை குறித்து மிக ஜாக்கிரதையா இருக்கிறோம். அதே நேரத்தில் நாம் ஒருவரோடு இவாரோடு எவரோடு கழித்தாலும் பக்தி விருத்தி உண்டாக்குத்தார். மேக்கிதை செய்தது போல ஆபிரகாமுக்கு செய்திருக்க வானத்தையும் பூமியும் உடைய தேவன் என்று அவருக்கு சொன்ன போது அவன் அதை பிடித்துக் கொண்ட. நாம் என்ன செய்கிறோம், இங்கே பார்க்கிறோம், ஓபேதேதுமே பார்க்கிறோம், அவன் தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் அவன் கடைசி வரை நடக்கிறதை பார்க்கிறோம். லோத்தை பார்க்கிறோம், என்ன நடந்தது, நியாயப்படுத்த பார்க்கிறோம். மீகா ஒரு பெண் தன் மகனுக்கு எடுத்து சாபத்தை எடுக்கிறார், பிற கத்தரை ஆசீர்வதிக்கிறார், கத்தரை கண்டு மீன் என்று சொல்லுகிறார், பிற கத்தரை கண்டு விக்கிரங்களை உண்டாக்கி கத்தரை கண்டு சொல்ல போய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஏசு அஜாக்கோபை குறித்து பார்க்கிறோம், தேவன் சொல்லி இருக்கிறார், கத்தரிடத்தை விசாரித்தார் நல்லது, ஆனா ஏசா யாக்கோபுக்கு இப்படி செய்ய போறேன்னு அவள் கத்தரிடத்தில் விசாரிக்க போயிரு. தன் சுய எண்ணத்தினா சுய இத காரியங்களா தேவன் சொல்லி இருக்கிறார், இவன் தான் ஆளுவான். அப்படி இல்லையண்டு, ஈசாக்கு என் மகள், பெப்ப கசரா என் மகள், என்ன நடந்தது, குடும்பத்திலே பிரச்சனைகள், தூர தேசத்துக்கு விட்டு ஓட வேண்டிய. ஆகவே நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம் என்பதை குறித்து ஜாக்கிரதை இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களை எதை கதைக்கிறோம், என்ன சொல்லுகிறோம், மற்றவனை பக்தி விருத்தி ஏற்படுத்துகிறோமா, அல்ல பக்தி இருக்கிற பக்தியை குறைக்க செய்கிறோம் என்பதை குறித்து மிகவும் ஜாக்கிரதை இருக்க வேண்டும். ஆகவே ஒழுகு புத்தகத்திலே ரெண்டு வசனங்களை ஒளிமினிப்பை தயவு செய்து ஒளிப்பசு புத்தகம் 21 அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. கடைசிக்கு முதல் அதிகாரம் 8 வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற,
பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார்.
நரகம் பங்கடைவார்கள் ஒன்றுமே இல்லை. 27 வசனம், பொய்ய நடைபெறுகிறார்கள், தேவனுக்கு
விருப்பம் அருவறுப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரும் புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள்.
அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள், மற்ற ஒருவனும் அதில் பிரவேசிக்க முடியாது. பொய்யர், பயப்படுகிறவர், பில்லிசூன்யக்காரர்கள், தேவனுக்கு அருவறுப்பு உள்ளவர்கள், தீட்டான காரியங்களை செய்கிறவர் தேவட சோமத்திலே பிரவேசிக்கவே முடியாது. லோத்து கத்தரின் தோட்டத்தை போல, எகிப்தை போல இருந்தது. என்ன நடந்தது, மனைவி இழந்தான், பிள்ளைகளை தவறான முறையினாலே பிறந்ததனால் தேவனுடைய சமத்துக்கே வர முடியாமல் போயிட்டான். எவ்வளவு பரிதா, ரெபெக்கால் கத்தரிடத்தில் விசாரித்தால் நல்ல காரியம், அதை காத்திருக்க விருப்பமில்லை. தன் மனிதனுக்கு செம்மையாக தோன்ற வழி உண்டு, அவை மரண வழிகள். என்ன நடந்தது, அந்த மீகாவை குறித்து பார்க்கிறோம், தேவனுடைய பெட்டியை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய பெட்டியை வரும்போது புதரத்தில் ஏற்றி கொண்ட போது ஊசா தொட்ட போது அந்த இடத்திலே மறித்தான். காரணம், எங்க மனிதனுக்கு செம்மையாக தோன்றிருக்கலாம், ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தேவனுடைய பெட்டியை நாங்கள் சுமக்க வேண்டும், அதை தொடுகிறவன் சாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தொட்டான் செத்தான், இதுதான் தெய்வ நீதி. பொய் பேசுகிறோமா, இன்றைக்குதான் டெலிபோன் புரி, என்னத்தை கதைக்கிறீங்க? பக்தி விருத்தி உண்டாக்க கதைக்கிறீங்களா? அத பக்தி கெடுக்கிற காரியங்களை உண்டாக்கு. அப்படி ஆறாவது உங்களிடத்துல வந்து கதைச்சா, சரி இந்த காரியத்துக்காக நாங்க முழங்கால் படிடுவோம், சிறுநீர் ஜெயிப்போம் என்று சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அவர்கள் உங்களிடத்தை கைக்கு வர மாட்டார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனுடைய மேற்கத்தை சொன்னது போல அதை பிடித்துக் கொண்டு நாம் தேவனை பயன்படுத்துறோம். எலியேசர் எல்லாவற்றுக்கும் தேவனை சோதித்தான். ஆண்டவர் இந்த காரியத்தை வாக்கிய பண்ணினார். அங்க லாபம் சொல்லுகிறான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படு உள்ளே வார். இது கர்த்தரால் உண்டான காரியம் என்று அவன் சொல்லத்தக்கதா? ஒரு புறஜாதியான் விக்கிரத்திலே வாழ்ந்து விக்கிரத்தை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் சொல்லுகிறான். அந்த அளவுக்கு அவன் தேவனை, எலியேசர் மூலம் தேவனை காண்டான். இந்த மூலம் யாரை காண்டுகிறார்? பக்தி விருத்தி உண்டாக்குறமா? பொய்யரும் அருவறுப்பு செயல்களும் தீட்டானவர்களும் இரண்டாவது மரணம் அக்னிக் கட்டளை தள்ளப்பட்டார். இவ்வளவு நாங்கள் பிரசனிக்க காரிய ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கார். செய்த காரியங்களை, ஜாக்கோபு செய்த காரியங்களை, ஏசா செய்த காரியங்களை எல்லாம் எழுதியிருக்கார். வேதத்தை நாங்கள் வாசிக்கிறவளா மாத்திரமில்ல, அதன்படி வாழுகிறவளா இருக்க வேண்டும். சபையை காக்கிறவளா இருக்கிறோமா? கற்றுகிறவளா இருக்கிறோமா? அல்ல, தேவன் ஆசீர்வதிச்சிட்டான். ஓபத்தேதமே தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். தேவன் ஆசீர்வதிச்சிட்டாரே என்று சொல்லி அப்படியே இருந்து விடுகிறோமா? அவன் தனக்கு நியமித்த காரியங்களை தேவனை ஆராதிக்கிறாள், தேவனை துருவிக்கிறாள். தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனை ஆராதிக்கிறதுக்கும் பெட்டியை காக்கிறவனாகவும் அவன் கடைசி வரையும் இருந்தான். ஆபிராம் செய்த போல இந்த ஏதோம், ஓபேத் ஏதோம் செய்த போல நாமும் செய்தால் நிச்சயமாய் நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். இவர் அக்கினிக்கடலில் தள்ளப்படுவார் என்ற விதத்தில் சொல்லப்பட்டது. பழைய ஏற்பாடுல இருக்கிறவர்களுக்கு இது வெளிப்படுத்தப்படவில்லை, இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. யோவான் மூலம் ஆண்டவர் பத்மதியில வித்து வெளிப்படுத்தி இவ்வளத்தையும் எழுதி வைத்திருக்கார். எதற்கு? கடைசி காலம், கடைசி நிமிஷம். மகனே, மகளே, நீ இந்த காரியத்திலே மனம் திரும்ப வேண்டும். நீ நிற்கலாம், நான் தேவனுக்காக ஜபிக்கிறேன், தேவனுடைய காரியத்தை செய்கிறேன், கொடுக்கிறேன், செய்கிறேன், எனக்கே இது நடக்கிறது. நீ தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறியான் உன்னை நீ ஆராய்ந்துப்பா, ஆராய்ந்துப்பா. லோகத்தை போல தெரிவு செய்து போட்டு நீ பட்ட பாடுகளை கரைந்து கொண்டு இருக்கிறதுக்கு தேவன் பாத்திரர் அல்ல, நீ அதுக்கு காரணம். மனிதனுக்கு செம்மையை தோன்ற வழி உண்டு, மரண வழிகள். அப்போது வாசியர் பார்த்தோம், மனிதனுக்கு ராஜா ராஜா இல்லப்படியா மனிதன் தன்னுக்கு தனக்கு தரிசனையா தோன்ற வழிகள்படி நடந்தான். அதன் மீது அவள் செய்தார். தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, அது தமிழில் இருக்கிறது. ஏசியாவிலே முத முதல் வேதம் மொழிபெயர்க்கப்பட்டது தமிழிலே. தமிழ் மக்களை மக்கள் தேவன் நேசிக்கிறார். அதன்படி வாழுகிறோமா? அதன்படி நடக்கிறோமா? ஏதோ நான் தேவனுக்கு விருப்பம் இல்லாமல், தேவனுக்கு பிரியம் இல்லாமல், அவருக்கு எதிரான காரியங்களை செய்து பொய் சொல்லி திருட்டானது அறுவற்பனை செய்து கொண்டு தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே, எப்படி தேவன் ஆசீர்வதிப்பது? நீ மனம் திரும்புவதுதான் தேவன் ஆசீர்வதிப்பான். தேவனுக்குரிய காரியத்தை, தேவனுடைய காரியத்தை நீ உத்தமமாய் உண்மையாக செய்வேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அவனவுடைய திறமைக்கு தக்கதா அஞ்சு தாளந்து, ரெண்டு தாளந்து, ஒரு தாளந்தை கொடுக்கிறார். அஞ்சு கொடுத்தவன் அந்த சமம் தச்சான். அனுபவிக்கிறார், கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்த அநேகத்தில் உண்ணாதிகாரியா வைப்பேன். ரெண்டு சம்பாதிச்சிருக்கும் ஆண்ட சொல்லுகிறார், கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தால் அநேகத்தில் அதிகாரியா வைப்பேன். அதே நேரத்தில் ஒன்றை வேண்டினவன் இன்னொன்றை சம்பாதிச்சு கொண்டார். ஆண்டவர் அதே வார்த்தையை தான் சொல்லிப்பார், கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தில் உன்னை ஆசு வைப்பேன். ஆனா அவன் என்ன செய்யறான்? புதைச்சி வச்சான், வேறொரு பாவம் செய்யல. கட்டி அக்னிகடல போடுங்க. நரகம் நாம் எப்படி செய்கிறோம்? தேவனுடைய காரியத்தை உத்தமமா செய்யறோமா? உண்மையை செய்யறோமா? மன விருப்பம் செய்யறோமா? அந்த ஓபத்தை பார்த்தால் தேவன் இப்படி ஆசீர்வதித்திருந்தாலும் அவன் எப்படி எப்படி தேவனுடைய காரியத்தை செய்கிறான்? பெட்டியை தேவன் காத்திருக்க காக்கிறான், தேவனை ஆராதிக்கிறான், இரண்டாவது வரிசையில் நிற்கிறான், வருஷ வரிசையா வச்சு முதல் வருஷம் இரண்டாவது வரிசையில் நிற்கிறான். தேவன் என்ன ஆசீர்வதிக்கிறானே, தேவனுடைய பெட்டி என் வீட்டில் இருந்தது, தேவன் என்ன ஆசீர்வதிக்கிறான், நான் முன்னுக்குதான் நிக்கணும், நான் இது செய்ய மாட்டேன். அவன் தான் தேவனுடைய மனுஷன். ஆபிரகாமை போல, ஓபத்தேதோமை போல நாம் வாழ வேண்டும். அப்போதுதான் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களை நடத்துவார், எங்கள் பிரச்சனையை அவர் தீர்ப்பார். தேவசமத்திலே எங்களை தலைகளை ஒரு விஷயம் தாழ்த்தி ஒரு நிமிஷம் எங்களை ஆராய்ந்து பாருங்கள்.